உறவை தேடி இறைவன் இங்கு வருகிறார். நிறைவை தந்து நம்மில் இன்று வாழ்கிறார். மன மகிழ்ச்சியில் நம்மை நிறைத்திட அவர் மாட்சியில் நாம் நிலைத்திட மன கதவை திறந்து அன்பை நாளும் பொழுகிறார். உறவை தேடி இறைவன் இங்கு வருகிறார். நிறைவை தந்து நம்மில் இன்று வாழ்கிறார்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தவக்காலத்தின் மூன்றாம் வாரத்தின் புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் தவக்காலத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்முடைய ஜபங்களையும் நம்முடைய தபங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமலை இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகியவர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாய்.
மன்றாடுவோமாக. இறைவாதவ கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்க அருள்வீராக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1:5-9 வரை உள்ள வார்த்தைகள். மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்போது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முன்முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். இதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வி வரும் அனைவரும் உண்மையிலேயே இப்பேரின்பம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாழ்வும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்ற, நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்ற. உன்னிலமை கழுகின் நிலமை போல் நாளும் புதுப்பிக்கின்ற, நிலமை கழுகின் நிலமை போல் நாளும் புதுப்பிக்கின்ற. நீதியான செயல்களை என்னாலும் செய்கின்ற. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம்பு
வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். மண்ணினின்று விண்ணல உயர்ந்த பேரன்பில்லாட்கொள்வார். மண்ணினின்று விண்ணல உயர்ந்த பேரன்பில்லாட்கொள்வார். வயல் வெளி மலரெனவே என்னாலும் மலர செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சேலி ஆண்டவரே வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நீலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 வசனங்கள் 17-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பாதி நாட்களை நாம் முடித்து விட்டோம். 3 வாரத்தின் புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில 3 வாரங்கள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்நாள் வரை நாம் செய்த எல்லா விதமான ஜெபங்களும் தவங்களும் அல்லது ஒருத்தல்களும் இறைவனுக்கு உகந்ததாக இருந்திருக்கும். அதன் வழியாக நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம். பல்வேறு விதமான நற்செய்தி பகுதிகளை வாசித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில்
தியானங்களை மேற்கொண்டு நாம் பல்வேறு விதமான ஜப வார்த்தைகள் வழியாக இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கடவுள் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதிலும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியிலே நீங்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசுவினுடைய மலைப்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கிறோம். விண்ணரசின் மக்கள் யார் என்பதை இயேசு வரையறுத்து சொன்ன அந்த மலைப்பொழிவிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியிலே இயேசு ஒரு புதிய வகை அறநெறியை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது சட்டங்களை அழிப்பதற்கல்ல, மாறாக இறை வாக்குகளை நான் நிறைவு செய்வதற்காக வந்தேன் என்று சொல்லி அந்த மக்களை ஒரு புதிய வழிக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய பகுதியில் இயேசு தனக்கும் யூதர்களான சட்டத்திற்கும் அல்லது யூதர் சமயத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாடை சுட்டிக்காட்டக்கூடியவராக, ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்களுடைய விவிலியம் என்பது இந்த தோரா அல்லது நலீம் என்று சொல்லப்படக்கூடிய தனக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளாக இருந்தது. அதாவது சட்டங்களும் இறைவாக்குகளையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த இயேசுனுடைய காலத்திலே இயேசு யார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு யார், இவருக்கும் மோசேவுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இயேசு இந்த மோசேவையும் இறைவாக்கினர்களையும் சுட்டிக்காட்டியே பேசக்கூடியவராக இருக்கிறார், இவர்களுடைய தொடர்ச்சியா அல்லது மோசே அல்லது இறைவாக்கினுடைய தொடர்ச்சியாக இயேசு இருக்கிறாரா, அல்லது இதுதான் ஒரு முழுமையான ஒரு வாழ்வா, அல்லது இயேசு இந்த மோசே சட்டத்திற்கு ஒரு முழுமை தரக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த இயேசுவை பற்றிய கேள்விகள் இந்த யூதர்கள் மத்தியில் இருந்தது. அதுதான் ஒரு முறை இயேசு இந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து என்னை மக்கள் யார் என சொல்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிற போது அந்த சீடர்கள் பல்வேறு விதமான பதில்களை இயேசுவிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் அந்த யூத மதத்திலே அந்த யூத மக்கள் இயேசுவை பற்றிய ஒரு சிந்தனையில் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு யார் இந்த இயேசுவாக இருப்பார் என்கின்ற பல்வேறு விதமான சிந்தனைகளில் அவர்கள் மூழ்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இன்று நற்செய்தி பகுதியிலே இயேசு தன்னை யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் பகுதியிலே நற்செய்தியுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்க அல்ல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது பகுதியிலே தன்னுடைய பகுதியிலே மீண்டும் சொல்கிறார், இந்த கட்டளைகளை கடைபிடித்தலும் கற்பித்தலையும் பற்றி அவர் தன்னுடைய மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரண்டு பகுதிகளை தான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே இணை சட்ட நூலிலே மோசே தன்னுடைய மக்களை பார்த்து இந்த திருச்சட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இந்த மக்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்தை முன்னிலைப்படுத்தி நாம் மூன்று பிரிவுகளாக பார்க்கலாம். இந்த திருச்சட்டம் என்பது இஸ்ராயேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, எப்படிப்பட்ட நிலையில் இந்த திருச்சட்டத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே இணை சட்ட நூல் அதிகாரம் 4:5-9 நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யூதர்களுக்கு இந்த சட்டம் என்பது ஒரு அடையாளத்தை தரக்கூடியதாக இருந்தது. அதுதான் இந்த முதல் பகுதியில் வாசிக்கிறோம், இஸ்ராயலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள், இதை நீங்கள் கடைபிடித்தால்தான் நீங்கள் இஸ்ராயலர்கள் என்பது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை தரக்கூடியதாக இருந்தது. அதனால்தான் இந்த யூத மக்கள் சட்டங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சட்டங்களுக்காக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் மோசே கொடுத்த சட்டங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம், எனவே நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மக்களாக இந்த இஸ்ராயல் மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக, கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவின் ஒரு வெளிப்பாடை அவர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். மோசே இடத்துல கடவுள் சொன்னது போல
நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற அந்த உறவை அவர்கள் புதுப்பித்து கொள்ளக்கூடியவர்களாக, சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலியமாக கடவுள் எங்களுக்கு கடவுளாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு உறவை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைய பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள், கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கற்பிக்கிற பல முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்கிற போது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்றைய வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக அல்லது கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சட்டத்தின் வழியாக. மூன்றாவதாக, மற்ற இனத்தார் பார்வையில் அவர்களுக்கு ஒரு பெருமிதம். கடவுள் கொடுத்த சட்டங்கள் அது எங்களுக்கான ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிற போது அது எங்களுக்கு பெருமையை தருகிறது என்று சொல்லி இந்த யூதர்கள் கடவுளுடைய சட்டங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், சட்டங்களை எங்களுக்காக கொடுத்தார் என்று சொல்லி யூதர்கள் மார்பு தட்டக்கூடியவர்களாக, தங்களுடைய நெற்றி பட்டைகளிலே எழுதி கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இந்த மக்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மூன்று காரணங்களுக்காக தான் யூதர்கள் சட்டங்களை மிகவும் நுணுக்கமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை இந்த சட்டம் தரக்கூடியதாக இருந்தது, அவர்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மற்ற இனத்தார் பார்வையிலே நாங்கள் மதிப்புமிக்கவர்கள், எங்களுக்கு கடவுள் கொடுத்த சட்டங்கள் பெருமிதத்தை தருகிறது என்கின்ற ஒரு மமதை அவர்களுக்குள் இருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மூன்று காரணங்களுக்காக தான் யூதர்கள் சட்டங்களை முழுமையாக அல்லது நுணுக்கமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு அதை தான் இந்நச்செய்தியின் பகுதியிலே, முதல் பகுதியிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். திருச்சட்டத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, இறை வாக்குகளை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக அதை நிறைவு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார்? இதை அழகாக ஒரு உருவகத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நாம் அனைவருமே மொபைலை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், மொபைலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மொபைல் நமக்கு ஒரு 32 GB என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம் என்றால், அதாவது ஒரு நிறை அளவு வைத்திருக்கிறோம் என்றால், 32 GB அது முடிந்து விட்டது என்றால் அந்த மொபைல், அந்த கருவி மிகவும் மெதுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், நமக்கு மிகவும் வேகமாக பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் அந்த நிறை அளவை நாம் ஏற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். 128 GB அல்லது 252 GB என்றெல்லாம் சொல்லி நாம் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி மாற்றுகிற போது மொபைல் இன்னும் வேகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நாம் இன்னும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு இதை தான் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த திருச்சட்டங்களை அவர் நிறைவுக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார், அந்த நிறை அளவை மாற்றக்கூடியவராக இருக்கிறார், திறனை கூட்டுவதோடு அது வேகமாக இயங்குவதற்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். மோசே சட்ட சட்டங்களை அவர் மாற்றி சொல்கிறார் என்றால் அந்த சட்டங்கள் நமக்கு ஒரு திறனை கூட்டுவதற்காகவும் நாம் வேகமாக இயங்குவதற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பழைய மொபைலை அழித்து விடுவதல்ல, மாறாக அந்த பழைய மொபைல் இன்னும் நிறைவு பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இயேசு நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சட்டங்களை எப்படி மாற்றக்கூடியவராக இருக்கிறார்? எடுத்துக்காட்டாக இயேசு மோசே கொலை செய்யாதே என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இயேசு அதை சற்று மாற்றி நீங்கள் கொலை செய்வது என்பதை விட கோபம் கொள்ளாமல் இருங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விபச்சாரம் செய்யாதே என்பது மோசேயினுடைய சட்டமாக இருக்கிறதா? இயேசு அதை கொஞ்சம் மாற்றி இச்சையுடன் நோக்குவதே நீங்கள் பாவத்திற்காக விழுவதில் அது மிகப்பெரிய பாவம் என்பதை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் தன்னுடைய சட்டங்களை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார், சட்டங்களை நிறைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆணையிடாதே என்பது மோசேயினுடைய சட்டமாக இருந்தது, பிறரை ஆணையிட்டு குறை கூறாதே என்பதும் மோசேயினுடைய சட்டமாக இருந்தது. ஆனால் இயேசு அளவோடு பேசுங்கள், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மோசேயினுடைய சட்டம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருக்கக்கூடியதாக இருந்தது, இயேசு மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மோசேயினுடைய சட்டம் அயலானை அன்பு செய் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது, இயேசு
உன்னுடைய பகைவரையும் அன்பு செய் என்று சொல்லி புதிய சட்டத்தை நிறைவுக்கு அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எந்த விதமான சட்டத்தையும் அளிக்கவில்லை, மாறாக அந்த சட்டத்திற்கெல்லாம் நிறைவு தரக்கூடியவராக இருக்கிறார். மக்கள் கொலை செய்யாதே என்றால் ஒருவருடைய உள்ளத்தை கொலை செய்வது, அவருடைய உடலை கொலை செய்வது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பிறருடைய உள்ளத்தை கொலை செய்யாதே என்று சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். விபச்சாரம் செய்யாதே என்று அந்த மக்களுக்கு மோசை சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். நீ ஒருவரை இச்சையோடு நோக்குவதே விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதை இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இயேசு அந்த சட்டத்திற்கு ஒரு நிறைவை தரக்கூடியவராக இருக்கிறார். மோசே அவர்களிடத்தில் அயலானை அன்பு செய் என்று சொன்னார். அயலான் என்பவர் எல்லோரும் அயலானுடைய பகைவரையும் அன்பு செய் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு சட்டத்திற்கும் நிறைவை சுட்டி காட்டக்கூடியவராக இயேசு இந்நச்சிதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் தொடக்கத்தில் சொன்னேன், இயேசு தன்னை யார் என்பதை இந்த மக்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நற்செய்தியாக இந்த நச்சிதை நமக்கு சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை முழுமையாக யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இரண்டாவது பகுதியில் இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு சட்டத்தையும் அறிந்திருக்க வேண்டும், அந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். கடைபிடிக்கிற போது அதை நாம் கற்பிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்று சொல்கிறார். இதைத்தான் இரண்டாவது பகுதியிலே இயேசு அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். திருச்சட்டத்தின் நிறைவு என்பது நாம் கடவுள் மீது கொள்ளக்கூடிய அன்பு. அதைதான் ரோமியர்கள் திருமுகம் அதிகாரம் 13 வசனங்கள் 8-13 வரை நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பவுல் அழகாக சொல்கிறார், திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் சட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்றால் அது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் அழகாக இயேசு நாம் ஒவ்வொரு சட்டத்தையும் அறிந்திருக்க வேண்டும், அந்த அறிதலை வழியாக நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடைபிடித்தலின் வழியாக நாம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நாம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்நச்சிதிலே இயேசு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி அந்த மக்களுக்கு சட்டத்தின் வழியாக நிறைவாழ்வை நாம் பெறக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்கிற போது நாம் நிறைவு பெற்ற மக்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கட்டளைகளின்படி இயேசுவின் கடவுளின் கட்டளைகளின்படி நாம் நடக்கின்ற போது நாம் கடவுளினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிற போது நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வை கற்பிக்கக்கூடியவர்களாக வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டளைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமென்னும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றே காணிக்கை.